நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. குழந்தைகள் தினம் இந்தியாவில் நவம்பர் 14 தேதி நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டுருக்குறோம். அது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் நம்ம அதை கொண்டாடினோம். இப்போ சர்வதேச குழந்தைகள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த சர்வதேச குழந்தைகள் தினத்தில் குழந்தைகள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற பற்றி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆர் லதா
அவர்கள். சிரிக்க வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
வணக்கம் நேர்களே. முக்கியமான தினங்கள் அதை பற்றி ஒவ்வொரு மாதமும் நம்ம செப்டம்பர்லேருந்து கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தா நவம்பர் 14 தேதி குழந்தைகள் தினம் அப்படின்னு அனுசரிக்கிறோம். அதே மாதிரி சர்வதேச குழந்தைகள் தினம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த மாதத்தில் தான் வருது. நவம்பர் 20 தேதி சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். இப்போ இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கா, அல்லது நம்ம ஏதானும் இன்னமும் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தா திடுக்கிடுற மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் தான் அதிகபட்சமாக, அதாவது சுமார் 400 மில்லியன் குழந்தைகள் இருக்காங்க. இது மாதிரி உலகத்தில் வந்து வேறு எந்த நாட்டிலையுமே இவ்வளோ அதிகமான குழந்தைகள், அதாவது அவங்களாம் சொத்து அது மாதிரி இல்லை. ஆனால் நம்ம அவங்கள எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதில் சுமார் 20 மில்லியன் குழந்தைகள் பார்த்திங்கன்னா தெருக்களில் வாழ்கிறாங்க, அதாவது யாரோட பராமரிப்பு கீழேயும் அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 59 மில்லியன் குழந்தைகள் வந்து பள்ளிக்கே இன்னும் போகாமல் இருக்காங்க. அதே மாதிரி 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் பார்த்தோம்னா 60 மில்லியன் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இன்னமும் இருக்காங்க. அதே மாதிரி 500,000 குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு வவந்து உட்படுத்தப்படுகிறார்கள். அப்புறம் 1/6 பெண் குழந்தை சிசு கொலை வந்து இன்னமும் செய்யப்படுறாங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் அப்படிங்கிற உயிர்கொல்லி நோயால் பார்த்திங்கன்னா 5 மில்லியன் குழந்தைகள் வந்து பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. அதே மாதிரி 5 வயதுக்கு உட்பட்டவர்களில் சுமார் 45% பேருக்கு வந்து இன்னமும் முறையான சத்துணவு கிடைக்க பெறாமல் இருக்காங்க. அதே மாதிரி 7% குழந்தைகள் முதல் பிறந்த நாளுக்குள்ளேயே பல காரணங்களால் இறந்து போகிற சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி 17 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள், இது வந்து உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் இறப்பு விகிதம் அதுவும் வந்து 58% இருக்குது. 18% குழந்தைகள் வந்து உடல் எடை குறைவாகவே வந்து பிறக்கிறாங்க, அதே மாதிரி தான் வந்து வளர்ப்புலேயும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து இது அதனால் இந்த நாட்களை எல்லாம் வந்து கொண்டாடணுமா இல்லை இன்னமும் நம்ம நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரங்கள்லேருந்து நமக்கு தெரியுது. இப்போ தான் அரசாங்கம் வந்து நிறையா சட்டங்கள்லாம் வகுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. நிறையா ஸ்கீம்ஸ் அவங்களுக்காக திட்டங்களும் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அதை முறைப்படுத்த வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. இப்போ சட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டம் வந்து 1929 இருக்குது. அதே மாதிரி குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் 1986 இருக்குது. அப்புறம் குழந்தை பாதுகாப்பு சட்டம் 2000 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கருவில் உள்ள குழந்தையை அறியும் தொழில்நுட்ப தடை, அந்த சட்டமும் 1994 அதில் அரசாங்கம் வகுத்திருக்காங்க. குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2005 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இத்தனை சட்டங்கள் இன்னும் கூட நிறையா இருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்குது. அதே மாதிரி தேசிய குழந்தைகளுக்கான கொள்கை, அது பார்த்திங்கன்னா இந்திய அரசால் 1974 22 ஆகஸ்டில் வகுக்கப்பட்டது. இதில் குழந்தைகள் உடல் நலம், மனவளம், சமூக வளர்ச்சி, அப்புறம் 14 வயது வரை அவங்களுக்கு இலவச கல்வி, இந்த வழிமுறைகள்லாம் வந்து அதுலேருந்து வந்தது தான். ஆனால் என்னதான் சட்டங்கள் கொள்கைகள் இருந்தாலும் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் சமூக பங்களிப்பு வந்து மிகவும் அவசியம். இப்போ நிறையா குடும்பங்களில் பார்த்தா பெற்றோரும் வேலைக்கு போயிடுறாங்க, தாத்தா பாட்டி அவங்களும் இல்லாமல் இருக்காங்க. இங்கே வந்து ஆசிரியர்களும் வந்து அவங்களும் ஓரளவுக்கு தான் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சோஷியல் பேரண்டிங் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. அதாவது சமூகமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆசிரியராக விளங்குறாங்க. சமூகத்தில் நீங்களும் நானும் தான் இருக்கோம். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்மளோட பங்களிப்பு, நம்மளால் ஆனது பெற்றோரும் நல்லது சொல்லித்தரணும், அதே மாதிரி ஆசிரியர்களும் சொல்லித்தரணும். சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருக்கணும். அதாவது எல்லாத்துலேருந்தும் வந்து நம்ம கல்வி கற்கலாம். ஏன்னா கல்வி அப்படிங்கிறதே வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து ஒவ்வொரு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு உயிரற்ற பொருள்லேருந்து கூட நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சமூகத்தில், அதாவது வருங்கால தூண்கள் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைகளை, அவங்கள வந்து நல்ல முறையில் கொண்டு வரத்துக்கு. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், ஆசிரியரையே வந்து மாணவர் கொலை பண்ணுறாங்க, அதே மாதிரி அப்பாவையே பையன் கொள்வது, இது மாதிரிலாம் ஏன் வருது அப்படிங்கும்போது எந்த தாயும் வந்து போய் கொள்ளு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவனுக்கு வந்து சமூக ரீதியாக ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. அதனால் ஒவ்வொரு சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அவங்கள வந்து நல்ல முறையில் வளர்ந்து அவங்க வந்து நாட்டுக்கு நல்ல பணி செய்கிற மாதிரி சிறப்பாக கொண்டு வரதுக்கு நம்மளான அனைத்து உதவிகளையும் செய்யணும் அப்படின்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி.
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.